குருத்தோலை ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்று நாம் கொண்டாடும் குருத்து ஞாயிறு பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது தற்செயலாக ஒரு வரலாற்று பதிவை பார்த்தேன். அப்பதிவின் தலைப்பு என் எண்ணங்களை ஆரம்பிப்பதற்கு உதவியது. நான் பார்த்த அந்த வரலாற்று பதிவின் தலைப்பு த பாம் சண்டே டொர்னேடோ 1920, அதாவது குருத்து ஞாயிறு சூறாவளி 1920. அமெரிக்காவின் ஜார்ஜியா, இண்டியானா, ஒஹாயோ பகுதிகளில் 1920 மார்ச் 28 குருத்து ஞாயிறன்று உருவான சூறாவளி காற்று, மழை, புயல் இவைகளால் பல கட்டிடங்களும் மரங்களும் தரைமட்டமாயின. ஏறக்குறைய 400 இறந்தனர். 1200 அதிகமானோர் காயமடைந்தனர். மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் முடிய உள்ள 4 அமெரிக்காவின் வானிலை அறிக்கைகளில் அடிக்கடி வரும் ஒரு செய்தி சூறாவளிகள். சூறாவளி தாக்கும் மாதங்களில்தான் குருத்து ஞாயிறும் கொண்டாடப்படுகின்றது. குருத்து ஞாயிறு, சூறாவளி, இவை இரண்டையும் இணைத்து இன்று நாம் சிந்திப்பது பயனளிக்கும். அன்பு இதயங்களே, முதல் குருத்து ஞாயிறு நடந்த போதும் சூறாவளி ஒன்று எருசலேம் நகரை தாக்கியது. இயற்கை உருவாக்கிய சூறாவளி அல்ல, இயேசுவின் உருவில் வந்த சூறாவளி அது. சூறாவளி என்ன செய்யும்? சுழற்சி அடிக்கும். மரங்களை, வீடுகளை அடியோடு பெயர்த்து வேறு இடங்களில் சேர்க்கும். அனைத்தையும் தலைகீழாக புரட்டி போடும். முதல் குருத்து ஞாயிறு நிகழ்வுகள் அனைத்தையும் தலைகீழாக மாற்றின. வழக்கமாக எருசலேமில் நடத்தப்படும் வெற்றி ஊர்வலங்கள் அரசு அதிகாரிகளால் அல்லது மதத் தலைவர்களால் ஏற்பாடு செய்யப்படும். முதல் குருத்து ஞாயிறன்று நடந்த இந்த ஊர்வலமோ மக்களால் எதேச்சையாக மானசீகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொல்வதை விட தானாகவே ஏற்பட்டது என்று சொல்வதே மிகவும் பொருந்தும். அன்புள்ளங்களே, இயேசுவை சுற்றி எழுந்த இந்த கூட்டத்தைக் கண்டு அதிகார வர்க்கம் கட்டாயம் ஆட்டம் கண்டிருக்க வேண்டும். அவர்கள் உருவாக்கியிருந்த அதிகார உலகம் தடம் புரண்டதை போல் உணர்ந்திருக்க வேண்டும். இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்தே யூத மத தலைவர்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறியது போல் இருந்தது. இந்த தலைகீழ் மாற்றங்களின் சிகரம் இந்த குருத்து ஞாயிறு. இதைத் தொடர்ந்து இயேசு அந்த மதத் தலைவர்களின் அரணாக இருந்த எருசலேம் கோவிலுக்குள் நுழைந்து அங்கிருந்த அமைப்பையும் தலைகீழாக்கினார். எனவே இந்த குருத்து ஞாயிறு அதிகார அமைப்புகளை பல வழிகளிலும் புரட்டி போட்ட ஒரு சூறாவளிதானே. அன்பு இதயங்களே, இத்தருணத்தில் கடந்த 10 வத்திக்கானில் வீசி வரும் சூறாவளியையும் எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மார்ச் 13 இரவு புனித பேதுரு பசிலிக்காவின் மேல் மாடத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வடிவில் ஆரம்பமான தலைமை பணியை சூறாவளி என்ற கோணத்தில் நாம் சிந்தித்து பார்க்கலாம். திருத்தந்தையின் செயல்கள் இதுவரை வத்திக்கானில் நடைபெற்று வந்த பல பாரம்பரியங்களை ஓரளவு புரட்டி போட்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையல்ல. புரட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனோ, அனைத்தையும் தலைகீழாக மாற்ற வேண்டும் என்ற கருத்துடனோ திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த முயற்சிகளை மேற்கொள்வது போல் தோன்றவில்லை. அவர் தனக்குள் வளர்த்து கொண்டுள்ள எளிமையும் பணிவும் இந்த முயற்சிகளில் அவரை ஈடுபடுத்துகின்றன என்று சொல்வதே பொருந்தும். அன்பு இதயங்களே, 50 முன் முத்திப்பெரு பெற்ற திருத்தந்தை 23 ஜான் 2 வத்திக்கான் சங்கத்தை துவக்கிய போது, திரு அவையின் ஜன்னல்களை திறப்போம், ஆவியாரின் புதிய தென்றல் திரு அவைக்குள் வீசட்டும் என்று சொன்னார். 50 பின் நாம் நம்பிக்கை ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வடிவத்தில் மீண்டும் புதிய காற்று ஒரு சூறாவளியைப் போல் திரு அவைக்குள் வீச ஆரம்பித்துள்ளது. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம்.
புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்றே பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவி, இறை மகிழ்ச்சி நிரப்பிட வருவி.
அன்பு இதயங்களே, குருத்து ஞாயிறு துவங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை உள்ள இந்த 7 தாய் திரு அவை புனித வாரம் என்று அழைக்கின்றது. வருடத்தின் 52 இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம் என்று அழைக்க வேண்டும்? இயேசுவின் இவ்வுலக வாழ்வின் இறுதி நாட்களை நாம் நினைவு கூறுகின்றோமே, அதனால்தான். அந்த இறுதி நாட்களில் நடந்தவைகள் பலவற்றில் புனிதம் எதுவும் காணப்படவில்லையே. நம்பிக்கைக்குரிய நண்பர் ஒருவர் காட்டிக் கொடுத்தார், மற்றொரு நண்பர் மறுதளித்தார், மற்ற நண்பர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். மனசாட்சி விலை போனது, பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டன, வழக்கு என்ற பெயரில் அரசியல் சதுரங்கம் விளையாடப்பட்டது. இயேசு என்ற இளைஞர் நல்லவர் குற்றமற்றவர் என்று தெளிவாக தெரிந்தும் அவருக்கு தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இறுதியில் அந்த இளைஞரை அடித்து நொறுக்கி ஒரு கந்தல் துணி போல சிலுவையில் தொங்கவிட்டு கொன்றனர். அன்பு இதயங்களே, இப்போது நாம் பட்டியலிட்ட இந்த பாதகங்களில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? இல்லையே. புனிதம் என்பதற்கே வேறொரு இலக்கணம் எழுத வேண்டியுள்ளதே. ஆம் அன்புள்ளங்களே, வேறொரு இலக்கணம்தான் எழுதப்பட்டது. கடவுள் என்ற உண்மைக்கே மாற்று இலக்கணம் தந்தவர்தானே இயேசு. கடவுள் துன்பப்படக்கூடியவர்தான். அதுவும் அன்புக்காக எவ்வகை துன்பத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் ஏற்பவரே நம் கடவுள் என்று கடவுளை பற்றி வித்தியாசமான ஒரு இலக்கணத்தை இயேசு அன்று சிலுவையில் சொல்லித்தந்தார். அதேபோல் அவரது இவ்வுலக வாழ்வின் இறுதி வார நிகழ்வுகள் அனைத்தும் புனிதத்தை பூமிக்கு கொண்டு வந்த கால்வாய்கள் என்று நம்மை உணர வைத்தார் இயேசு. இயேசு என்ற சூறாவளி எப்படி அதிகார வர்க்கத்தை புரட்டி போட்டதோ, அதேபோல் புனிதம் கடவுள் என்ற இலக்கணங்களையும் புரட்டி போட்டுள்ளது. அன்பு இதயங்களே, வேறு பல தலைகீழ் மாற்றங்களையும் இந்த நாளில் இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முயல்வோம். எனதர்மை அன்புள்ளங்களே, போட்டிகளில் போரில் வெற்றி பெற்று வரும் வீரர்களுக்கு ஒலிவ இலைகளால் ஆன மகுடத்தை ரோமிய மன்னர்கள் அணிவிப்பது வழக்கம். யூதர்கள் மத்தியிலோ ஒலிவ இலைகள் சமாதானத்தை நிறைவான வளத்தை குறிக்கும் ஓர் அடையாளம். வெற்றி, அமைதி, நிறைவு எல்லாவற்றையும் குறிக்கும் ஓர் உருவமாக இயேசு ஒலிவக்கிளைகளை தாங்கிய மக்கள் கூட்டத்தோடு எருசலேமில் நுழைந்தார். வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள் வீரர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்கள் வெற்றி பெற்றது ஒரு போட்டியின் வழியாக, போரின் வழியாக. போட்டியில் ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றவர்கள் தோற்க வேண்டும். பிறரது தோல்வியில்தான் இந்த வெற்றிக்கு அர்த்தமே இருக்கும். போரில் பெறும் வெற்றிக்கு பின்னரோ பல்லாயிரம் உயிர்களின் பலி என்ற கொடுமையும் புதைந்திருக்கும். அன்பு இதயங்களே, போட்டியின்றி போரின்றி அனைவருக்கும் வெற்றியை பெற்றுத்தரும் மன்னன் வீரன் இயேசு. போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் வரலாற்றில் புகழோடு வாழ்ந்து மறைந்துவிட்டனர். ஆனால் இயேசு என்ற இந்த இளைஞனோ வாழ்ந்தார், மறையவில்லை, இன்னும் வாழ்கின்றார். இக்கருத்துக்களை நான் சொல்லவில்லை அன்பர்களே, ஒரு பேரரசர் சொல்லிச் சென்றுள்ளார். ஆம், வரலாற்றில் புகழுடன் வாழ்ந்து மறைந்த பேரரசன் நெப்போலியன் போனபார்ட் இயேசுவை பற்றி சொன்ன கூற்று சிந்திக்க வேண்டிய ஒன்று.
மனிதர்களே, எனக்கு தெரியும், இயேசு சாதாரண மனிதர் அல்ல. அலெக்சாண்டர், சீசர், ஷார்ல் மெயின், நான், இப்படி பலரும் பேரரசுகளை உருவாக்கியிருக்கின்றோம். இவைகளை உருவாக்க நாங்கள் படைபலத்தை நம்பினோம். ஆனால் இயேசு அன்பின் பலத்தை நம்பி தன் அரசை உருவாக்கினார். இத்தனை நூற்றாண்டுகள் ஆன பிறகும் அவருக்காக உயிர் துறக்க கோடிக்கணக்கானோர் இன்னும் இருக்கின்றனர்.
ஒரு பேரரசர் மற்றொரு பேரரசரை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசியுள்ளது வியப்புக்குரியதுதான்.
அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நிர்வாருமே, அசைந்தாடும் அறுத்தரத்தால் அமைதியை நீர்த்தாருமே. அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரை நிர்வாருமே, அசைந்தாடும் அறுத்தரத்தால் அமைதியை நீர்த்தாருமே.
அன்பு நெஞ்சங்களே, இதயங்களை அரசாளும் இயேசுவை பற்றி பேரரசன் நெப்போலியன் போனபார்ட் வெளிப்படுத்திய உண்மையை மார்ச் 19 பல உலகத் தலைவர்கள் உணர்ந்திருப்பர் என்று ஊகிக்கலாம். மார்ச் 19 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையின் தலைமை பொறுப்பு பணியை ஏற்ற அந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் பலர் வந்திருந்தனர். அவர்கள் யாருக்கும் கிடைக்காத வரவேற்பும் மக்களின் ஈடுபாடும் திருத்தந்தைக்கு கிடைத்தது. பல கோடி உலக மக்களின் கவனம் தன்மீது திரும்பியுள்ளது என்ற எண்ணம் துளியும் இல்லாமல் மிக எளிமையான திருப்பலி உடையை அணிந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த விழாவில் தலைமையேற்று நடத்தியது ஓர் ஆழமான உண்மையை தெளிவாக்கியது. இவ்வுலக அதிகாரங்கள் உருவாக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னர் இறைவனிடமிருந்து வரும் அதிகாரம் எப்போதும் அமைதியாக உயர்ந்து நிற்கும் என்பதுதான் அந்த உண்மை. மார்ச் 19 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறைவுரையின் போது அதிகாரம் என்பதன் உண்மை பொருளை இவ்விதம் விளக்கினார்.
பேதுருவின் வழித்தோன்றல் என்ற நிலை அதிகாரமுள்ள ஒரு நிலை. இயேசு பேதுருவுக்கு அதிகாரம் அளித்தார். ஆனால் அது எவ்வகை அதிகாரம்? பணிபுரிவதே உண்மையான அதிகாரம். இந்த பணியில் தன்னை முழுவதும் இணைத்து சிலுவையில் இறுதியில் இணைவதே திருத்தந்தையின் அதிகாரம். சிறப்பாக மனுக்குலத்தில் வறியோர் வலுவிழந்தோர் எவ்வகையிலும் முக்கியத்துவம் பெறாதோர் திருத்தந்தையின் பணியில் முதலிடம் பெற வேண்டும். அன்புடன் பணிபுரிபவர்களால் மட்டுமே அகிலத்தை பாதுகாக்க முடியும்.
அன்பு இதயங்களே, பணிவாழ்வு என்ற அதிகாரத்தின் வழியாக மன்னன் இயேசு உருவாக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கி வரும் இறையரசு மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்கின்றது. அந்த இறையரசை பறைசாற்ற திரு அவை நமக்கு அளித்துள்ள ஒரு வாய்ப்பு இந்த குருத்து ஞாயிறு. புனிதம், வெற்றி, அரசு என்பனவற்றிற்கு புது இலக்கணம் வகுத்து இறுதியில் கடவுளுக்கும் புது இலக்கணம் சொன்ன இயேசு இந்த புனித வாரத்தில் இன்னும் பல புது பாடங்களை நமக்கு சொல்லித்தர வேண்டுமென்று அவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம்.
குருத்தோலை ஞாயிறு குறித்த ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.